வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ட்ரோன் இணையதள முறைகேடு உள்ளிட்ட முறைசாரா போர் நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை பாதுகாப்புத்துறை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. நாட்டில் முதல் முறையாக ஆன்லைனில் மனு தாக்கல் செய்யும் நடைமுறையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புதிய அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி வலுவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காலை உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி உணவு இடைவேளையின் போது விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒரு சில அண்டை நாடுகள் முறைசாரா போர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு பெரும் சவாலாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு நவீன புதுமை தொழில்நுட்பங்கள் குறித்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ட்ரோன்கள், இணையதளங்கள், உயிரி ஆயுதங்கள், விண்வெளி தாக்குதல் முறைகளை கடைபிடிப்பதால் தொழில்நுட்ப ரீதியாக இவற்றை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை பாதுகாப்புத்துறை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், முறைசாரா போர் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்களையும் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் பாதுகாப்புத்துறையை தொழில்நுட்பம் சார்ந்த புதுமையான துறையாக தரம் உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். காலச்சூழலுக்கு ஏற்ப போர்க்கருவிகள் மற்றும் தளவாட பொருட்களை தொழில்நுட்ப ரீதியாக மாற்றங்கள் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறையின் பணிகளை மேம்படுத்தும் வகையில் தனியார் துறையினரும் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு முதல்கட்டமாக அடுத்த மாதம் 13 வாக்குப்பதிவு நடைபெற உள்ள 43 தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இம்மாதம் 25 கடைசி நாளாகும். வேட்புமனு மீதான பரிசீலனை 28 நடைபெற உள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப்பெற இம்மாதம் 30 கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 23 மேற்கொள்ளப்படும். ஜார்க்கண்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியதை அடுத்து அங்கு அரசியல் நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன. இந்நிலையில் நாட்டில் முதல் முறையாக ஆன்லைனில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடைமுறை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிவித்த அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார், suvidha.eci.gov.in என்ற ஆன்லைன் சேவை தளத்தில் வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை பதிவு செய்யலாம் என்று தெரிவித்தார். வேட்புமனு படிவத்தை பூர்த்தி செய்த பின் மனு தாக்கலுக்கான டெபாசிட் தொகையை செலுத்த வேண்டும். பிரமாண பத்திரத்தையும் ஆன்லைனில் தாக்கல் செய்த பின் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட்டதற்கான ஒப்புகை சீட்டை பதிவிறக்கம் செய்து தேர்தல் அலுவலரிடம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பதவியேற்றுள்ள புதிய அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா வெளியிட்டுள்ள உத்தரவில் துணை முதலமைச்சராக திரு சுரீந்தர் குமார் சௌத்ரி செயல்படுவார் என்றும், பொதுப்பணித்துறை, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, சுரங்கத்துறை, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை, திறன் மேம்பாட்டுத்துறை ஆகிய பொறுப்புகளையும் அவர் கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள சகீனா மகசூதிற்கு சமூக நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளம், வனத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஜாவித் அகமது ராணா நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ், கூட்டுறவுத்துறை திரு ஜாவித் அகமது தருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திரு சதீஷ் சர்மாவிற்கு உணவு மற்றும் நுகர்வோர் நலன், போக்குவரத்து, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இளைஞர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஒதுக்கீடு செய்யப்படாத இலாக்காக்கள் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் துணைநிலை ஆளுநரின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வடகிழக்கு பருவமழை குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டியுள்ள ராயலசீமா பகுதியில் வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது இன்று பிற்பகலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெற்கு கர்நாடகா, குஜராத் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, மத்திய மகாராஷ்டிரா, கோவா, கரையோர ஆந்திரப்பிரதேசம், ஏனம், ராயலசீமா, தெலங்கானா பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார்.
தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் 4 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது.
தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் குளிர்காலம் தொடங்குவதையொட்டி கடுமையான பனிமூட்டம் காணப்படுகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று காலை காற்று மாசுவின் அளவு 292 பதிவாகி இருப்பதாக தெரிவித்துள்ளது. காற்று மாசுபடுவதால் பெரும்பாலான தில்லி மற்றும் புறநகர் பகுதி மக்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தில்லி அரசின் தலைமைச் செயலகத்தின் அதிகாரிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காற்றின் மாசுபாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகாம்கள் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. 13 இடங்களில் காற்றின் தரத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கான பசுமை கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தில்லி சாலைகளில் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் மேகக்கூட்டங்களை கலைப்பதற்காக பொதுப்பணித்துறை மூலம் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் டாட்டியா அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் மகளிர் பாதுகாப்பிற்காக எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக இந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண் ஊழியர்களுக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டால் அவர்கள் இந்த எச்சரிக்கை கருவியை அழுத்தியவுடன் 5 நிமிடங்களுக்குள் பாதுகாப்பு பணியாளர்கள் விரைந்து சென்று அவர்களை மீட்க முடியும் என்று அவர் கூறுகிறார். மருத்துவமனையின் 3 தளங்களிலும் பணியாளர்களின் அறையில் இந்த எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் மகளிரின் பாதுகாப்பிற்காக முதல் முறையாக டாட்டியா அரசு மருத்துவமனையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மொரீஷியஸ் நாட்டில் புதிய தண்ணீர் குழாய் அமைப்பதற்கான திட்டத்திற்காக இந்தியா 487 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தண்ணீர் குழாய்கள் அமைக்கப்பட உள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் இந்த நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இதற்கான கடிதத்தை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர் திரு மணீஷ் கோபிலிடம் வழங்கினார். தமிழ்நாடு தில்லி அணிகளுக்கிடையேயான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து களமிறங்கிய தமிழக அணி உணவு இடைவேளை வரை விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தற்போது ஆடி வரும் நியூசிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 46 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இந்தோனேஷியாவின் கிரிகோரியா டின்ஜங்கை எதிர்கொள்கிறார். உடன்சேயில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 4:10 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. பெங்களூருவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ட்ரோன், இணையதள முறைகேடு உள்ளிட்ட முறைசாரா போர் நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை பாதுகாப்புத்துறை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. நாட்டில் முதல் முறையாக ஆன்லைனில் மனு தாக்கல் செய்யும் நடைமுறையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புதிய அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டி வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி உணவு இடைவேளையின் போது விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.